நாம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்திலே இப்பொழுது நாம் தியானிக்கிறோம். இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய ஒரு அவுட்லைன், இந்த புத்தகத்தின் பின்னணி, அதனுடைய துவக்க வசனத்தை நம்ம போன வாரத்துக்கு முதல் வாரம் நான் அதை பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய ரெண்டாவது செஷனாக இன்றைக்கு நம்ம அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்க்கும் பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் என்கிறவன் அரசாட்சி செய்த பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோனிய ராஜா சிறையெடுத்து வந்து அவர்களை சிறைப்பிடித்து செல்லவும் அவர்களில் சில முக்கியமானவர்களை தங்கள் தேசத்திற்கு அவர்கள் சிறைப்பிடித்து செல்லவும் அந்த தேசத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்களை கொள்ளையாடவும் ஆண்டவர் அனுமதி கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஏன் அதை கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரை விட்டு யூதாவின் ராஜாக்கள் விலகியிருந்தாங்க. குறிப்பாய் பார்க்கும் பொழுது மனாசேயின் காலத்திலே அந்த மாற்றம் வந்தது. அந்த பின்மாற்றம் தொடர்ந்து அவருடைய காரியங்களிலே அவர்கள் எப்படி ஆண்டவரை விட்டு வழிவிலகி போனது நிமித்தம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு நாம் இருக்கும் பொழுது எந்த சத்துருவும் நம்மை தொட முடியாது. ஆனால் ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை விட்டு விலகி போனால் சத்துருவின் கையிலே ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். அதற்கு நான் புதிய ஏற்பாட்டிலையும் கூட உங்களுக்கு நான் சில வசன ஆதாரங்களை காண்பித்தேன். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கும் இப்படியே செய்வார். என்னென்னா, உபாதிக்கிறவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். அப்போது பிசாசின் கையிலே கர்த்தரமை ஒப்பு கொடுக்கிறார். ஏன் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் அப்படின்னா, அது ஆண்டவர் நம்ம மேலே வைக்கிற அன்பு நம்மை சரிப்படுத்துவதற்காகத்தானே தவிர அது நம்மை நிர்மூலமாக்குவதற்கு அல்ல. அதுக்கு தான் கர்த்தரதை செய்கிறார். சரி, இப்போ இந்த சிறை பிடித்து கொண்டு போகப்பட்ட பின்பு அங்கே சில மாற்றங்கள் இவங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது, முக்கியமான காரியங்கள். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம் முதல் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம்.
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும்
துறை மக்களிலும்
யாதொரு மாசும் இல்லாதவர்களும்
அழகானவர்களும்
சகல ஞானத்திலும் தேறினவர்களும்
அறிவில் சிறந்தவர்களும்
கல்வியில் நிபுணரும்
ராஜாவின் அரண்மனையிலே
சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய
சில வாலிபரை கொண்டு வரவும்
அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும்
பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும்
ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு கற்பித்தான்
ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும்
தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும்
தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து
அவர்களை மூன்று வருஷம் வளர்க்கவும்
அதன் முடிவிலே அவர்களை ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான்.
அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன்
தானியேலுக்கு
பெல்தேஷாத்சார் என்றும் அனனியாவுக்கு
சாத்ராக் என்றும்
மீஷாவேலுக்கு
மேஷாக் என்றும்
அசரியாவுக்கு
ஆபேத்நேகோ என்றும் மறுபெயர் இட்டான்.
தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும்
தன்னை தீட்டுப்படுத்தலாகாது ஆகாது என்று
தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு
தன்னை
தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான்.
பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இப்பொழுது இவர்கள் யூதாவிலிருந்து இவர்கள் சிறைபிடித்து கொண்டு செல்லப்படுகிறார்கள். இதிலே சிறந்த வாலிபர்கள், நல்ல திறமையுள்ளவர்கள், ஞானமுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், அழகானவர்கள், மற்றும் அவர்களுக்கு சகலவிதமான மேன்மையான சில காரியங்கள், எந்த ஒரு மாசும் இல்லாதவர்கள், இவங்க எல்லாத்தையும் சிறைப்பிடித்து இவர்களை அரண்மனையிலே சேவிக்கும்படிக்கு இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறாங்க. அப்படி சிறைப்பிடித்து கொண்டு போன வாலிபர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த தானியல் புஸ்தகம் ஒரு 4 பேரை மாத்திரம் அடையாளம் காட்டுகிறது. இல்லை, தானியல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, இந்த 4 பேர் மாத்திரம் நமக்கு வேதம் அடையாளம் காட்டுகிறது. இந்த 4 பேரை வைத்து மற்ற காரியங்களை நம்ம நிதானித்து கொள்ளலாம். இந்த 4 பேரை வைத்து எல்லாருக்கும் என்ன நடந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கொண்டு சென்று அவர்களுக்கு முதலாவது கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்க ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாஸுக்கு கற்பித்தான். பாஷையை மாற்றி கொடுக்கிறான், கல்தேயரின் பாஷையை கற்றுக் கொடுக்க சொல்லுகிறான். முதல் காரியம். ரெண்டாவது 5 வசனம் சொல்லுகிறது, ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்தினாலும் அதில் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமிக்கிறான். 3 வருஷம் இப்படிப்பட்ட ராஜ போஜனத்தை கொடுத்து அவர்களை வளர்த்து பின்பு ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 2வது உணவு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய பாஷை எழுத்துக்கள், 2வது அவருடைய உணவு, 3வது 6-7 வசனத்தில் பார்க்கும் பொழுது யூதா புத்திரரில் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா, இதில் நமக்கு தானியேல் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அனனியா, மிஷாவேல், அசரியான்னு கேட்டால் நமக்கே தெரியாது யாருன்னு. நம்மளே என்ன செய்கிறோம், புது பேரில் நம்மளே கூப்பிட்டு உட்காந்துக்கிறோம் இல்லையா. நம்மளே என்ன செய்கிறோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தான் நம்ம கூப்பிட்டுருக்குறோம். ஆனால் அவங்களுடைய உண்மையான பெயர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கிடையாது. இவங்களுடைய உண்மையான பெயர் அனனியா, மிஷாவேல், அசரியா. அப்போ இவர்களுக்கு யூதா தேசத்தில் இருக்கும் பொழுது இந்த பெயர்கள் இருந்துச்சு. இவர்களுக்கு புதிய பெயர், 4 பேருக்குமே பெயர்கள் மாற்றப்பட்டது. பாஷை, புதிய பாஷை கற்றுக் கொடுக்கப்பட்டது. புதிய உணவு அவர்களுக்கு நியமிக்கப்பட்டது. அடுத்தது புதிய பெயர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாற்றம், முழுவதுமாக அவங்களுடைய அடிப்படையிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தானியல் புஸ்தகத்திலையும் சரி, வேதம் முழுவதிலையும் சரி, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆண்டவருடைய கிரியைகளை நம்ம பார்த்தாலும் அடுத்த பக்கத்தில் பிசாசனுடைய செயல்பாடுகளை வேதம் முழுவதிலையும் நம்ம பார்க்க முடியும். பைபிளை நீங்கள் எப்பவுமே ஹோல் பைபிளை பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு இருக்கும். ஒரு பக்கம் ஆண்டவர் கிரியை செய்கிறது, அடுத்த பக்கம் பிசாசு கிரியை செய்கிறது, ரெண்டுமே பேரலலாக ஓடிட்டே இருக்கும். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் பொழுது அதற்கு எதிர்மாறாக பிசாசு செய்து ஆண்டவருக்கு விரோதமாக ஜனங்களை திருப்புவது தான் அவனுடைய நோக்கம். ஹோல் பைபிளில் ஆதி ஆகமத்திலிருந்து, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரே ட்ராக்ல தான் போகும். எப்படின்னா, மனிதனை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்து அவனை ஒரு ட்ராக்ல கொண்டு போவார். அதை வந்து சரி, அந்த பாதையிலிருந்து அவனை திசை திருப்பி ஆண்டவரை விட்டு அவனை பிரிக்கிறதற்கான முயற்சியை பிசாசு தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பான். மொத்த பைபிளே அதான் நடக்கும். மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த உறவை பிரிக்கிறதுக்கு மட்டும்தான் பிசாசு தொடர்ந்து செயல்படுகிறதை ஆரம்பத்திலிருந்தே வேதம் அப்படிதான் சொல்லுது. இப்போ இந்த இடத்துல வந்து இவர்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த விஷயங்களை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய தப்பாக தெரியாது. எனக்குமே பிசாசு செய்கிற காரியங்கள் பெரும்பாலும் நமக்கு வந்து வெளிப்படையாக தப்பாகவே தெரியாது. இல்லை, அவனுடைய செயல்பாடு வந்து அவ்வளவு திறமையாய் வெளியிலே அது வந்து அவங்களுக்கே தவறுன்னு தெரியாத லெவலில் தான் அவன் செய்வான். அப்படி செய்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் தாங்கள் செய்கிறது தவறென்றே தெரியாமல் தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறாங்க. தாங்கள் செய்கிறது தப்புன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியதில்லை. தாங்கள் போகிறது பாவ வழி, தாங்கள் செய்கிறது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமானது என்பதை நிறைய பேர் தெரியாமலே போகிறதற்கு காரணம் அவர்கள் கண்களை மறைக்கக்கூடிய விதத்தில் அவர்களே அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முடியாத லெவலில் தான் பிசாசு என்றைக்குமே தேவ பிள்ளைகளை வழி நடத்த அவன் ட்ரை பண்ணுவான். இதிலே ஞானம் உள்ளவர்கள், ஆண்டவரோடு உண்மையான ஐக்கியம் உள்ளவர்கள், வேத வசனத்தில் தேறினவர்கள், ஜெபத்தில் ஆண்டவரோடு நல்ல உறவில் உள்ளவர்கள், அப்படிப்பட்டவங்க தான் இந்த காரியங்களை சரியாய் உடனே அடையாளம் கண்டுகொள்ள முடியுமே தவிர, சாதாரணமாக இருக்கிறவர்கள் இப்படி பிசாசு கொண்டு போகிறதான தவறான பாதைகளை புரிந்து கொள்ள நிதானிக்க முடியாமல் அவர்கள் வெகு தூரம் போயிடுவாங்க. அதன் பிறகு அவர்கள் திரும்பி சரியான ட்ராக்குக்கு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது பிசாசு எடுக்கிற காரியம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தில் இந்த வாலிபர்களுக்கு செய்யப்பட்ட காரியங்கள் எதுவுமே சாதாரணமாக பார்த்தா நமக்கு தப்பாகவே தெரியாது. என்ன, ஒரு புதிய தேசத்திற்கு, ஒரு புதிய சாம்ராஜ்யத்துக்கு போயிருக்கிறாங்க. யூதாவின் தேசத்தில் இருக்கும்போது எபிரேய பாஷையை பேசியிருக்கிறாங்க. இப்பொழுது பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த தேசத்தின் பாஷையை கற்றுக்கொள்ளுகிறதுல என்ன தவறு இல்லையா? இப்போ நம்ம வந்து எல்லாம் நினைக்கிறோம், இந்த பாஷையை கற்றுக்கிறதுல நமக்கு என்ன தவறு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது உண்டு. அப்போ இந்த நேரத்தில் பார்க்கும்போது ஒரு புதிய தேசத்திற்கு போயிருக்கும்பொழுது ஒரு புதிய பாஷையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். கல்தையருடைய பாஷையை கற்றுக் கொடுக்கிறதற்கு அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது ஒரு காரியம். ரெண்டாவது, அவர்களுக்கு இருக்கிற உணவு முறை. இந்த உணவு முறை அப்படின்னு வரும்போது, இந்த உணவு முறையிலையும் பார்க்கும்பொழுது புதிய தேசம், புதிய கலாச்சாரம், புதிய உணவு முறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு உணவு முறை இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இங்கே இந்த புதிய தேசத்தில் புதிய உணவு முறைக்குள் இவங்களை கொண்டு போகிறாங்க. அதுலேயும் சாதாரணமாக இல்லை, ராஜா தான் புசிக்கும் போஜனத்தினாலும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலையும் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சொல்லப்போனால் த பெஸ்ட் குவாலிட்டி இல்லை, ராஜாவுடைய மேஜையிலே இருக்கிறது தான் இருக்கிறதுலையே தலை சிறந்த உணவு வகையாக இருக்க முடியும். அப்போ அந்த தலை சிறந்த பெஸ்ட் குவாலிட்டி உணவு வந்து இந்த வாலிபர்களுக்கும் 3 வருஷம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கப்பட்டது. இதை சாதாரணமாக யாராவது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை வந்து பெரிய ஹானராக நினைப்பாங்க. ராஜாவுடைய சாப்பாடே எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, இதை விட என்ன மேன்மை வேணும்னு நினைப்பாங்க இல்லையா? அப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹானராக தான் நினைக்கணும். சாதாரணம் அப்படி தான் தெரியும், ராஜாவுடைய போஜனமே எனக்கு கொடுக்கப்படுகிறது, எங்களுக்கு அங்கே போய் எங்களை மோசமாக ட்ரீட் பண்ணல, எங்களை ராஜரீகமாக எங்களை ட்ரீட் பண்ணினாங்க, ராஜாவுடைய உணவே எங்களுக்கு ஒரு அளவு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அதை தப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை ஒரு மேன்மையாக தான் நினைப்பாங்க. மூணாவது பார்க்கும்பொழுது அவருடைய பெயர்கள், இந்த பெயர்களிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. பெயர்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த பெயரால் அவர்கள் அந்த தேசத்தில் இருக்கும் அளவும் கூப்பிடப்படுவதற்கு பெயரும் மாற்றப்படுகிறது. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நல்லதாக தோணப்பட்டாலும் இவைகள் சரியானதல்ல, இவைகள் எல்லாமே பிசாசனுடைய தந்திரங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், இது வெளி தோற்றத்திற்கு நல்லா இருந்தாலும் இது வந்து சரியான காரியம் கிடையாது, இது பிசாசனுடைய தந்திரங்கள். என்றைக்குமே பிசாசு ஒரு நபரை தன் வசப்படுத்துவதற்கு அவங்களுடைய பேசையே மாற்றுவான், அவங்களுடைய அடிப்படை காரியங்களையே அவன் மாற்றி அமைக்க நினைக்கிறது தான் பிசாசனுடைய காரியம். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தானியேல் ஒருத்தன் தான் இதில் விழிப்புள்ளவனாக இருந்தான். இந்த 4 பேர் நமக்கு வந்து வேதத்தில் கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இந்த 4 பேரை நம்ம பார்த்தாலும் கூட, 8 வசனம் சொல்லுகிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அனனியா, மிஷாவேல், அசரியா கூட இதில் சம்மந்தப்பட்டதாக தெரியல இல்லை, அவங்க கூட கிட்டத்தட்ட காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி தான் இருக்குது, அவங்க 3 பேரோட பேர் அதில் இல்லை. தானியலை மட்டும் சிங்குலரில் சொல்லப்படுது, தானியல் மட்டும்தான் இந்த விஷயத்திலே விழிப்பார்ந்தான், தானியல் மட்டும்தான் இந்த விஷயத்தில் வந்து தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்கிற விஷயத்தில் அவனுக்கு மட்டும்தான் அந்த தெளிவு இருந்துச்சே தவிர மற்ற 3 பேருக்கு கூட அந்த தெளிவு இருந்ததாக காணப்படவில்லை. அப்போது இது நல்ல உணவு, நல்ல ஒரு பெயர் மாற்றம், நல்ல ஒரு புதிய ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறது, இதெல்லாமே நல்லதாய் காணப்பட்டாலும் தானியலுக்கு ஒன்று தெரிஞ்சுது, இது தங்களை தன்னை தீட்டுப்படுத்தும் என்கிறதுல அவன் கவனித்திருந்தான், அதை அவன் புரிந்து கொண்டான். அப்போ தன்னை தீட்டுப்படுத்துகிற விஷயம் அது எவ்வளவு நல்லதாக காணப்பட்டாலும், வெளிப்படையாக எவ்வளவு நல்லதாய் காணப்பட்டாலும், அது தன்னை தீட்டுப்படுத்தும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தன் வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்கிறதுல தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்கிறத ரொம்ப தெளிவாக இருந்தான். இப்போ நம்ம கவனிக்கணும், இந்த தீட்டுப்படுத்தப்படுதல் அப்படின்னா என்ன? அதாவது ஆண்டவருக்கு முன்பாக ஒரு கறைப்படுத்தப்படுகிற ஒரு நிலை. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அப்போ இந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்கு முன்பாக நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் எப்படிப்பட்டவரோ நாமும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது வந்து ஆண்டவரை போலவே நம்ம வாழ்றது, இதில் என்ன விஷயம், இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அடிப்படை விஷயமே. இப்போ நம்ம வந்து சபையில் நம்ம போன வருஷம் ஃபுல்லாக சொல்லணும், நம்ம பிரசங்கத்தை நம்ம வந்து வாக்குத்தத்தமாக வச்சு நம்ம தியானித்தோம், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானு செய்வான், இயேசுவை போல மாற வேண்டும். இது இயேசுவை போல மாற வேண்டும், இதில் என்ன முக்கியத்துவம், என்ன மேன்மை இருக்கிறது, இதில் என்ன காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் பேஸை, இது அடிப்படை காரியமே. இதுதான் நம்ம எந்த அளவுக்கு தெய்வீக சுபாவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரோடு நம்முடைய வாழ்க்கை ஐக்கியப்படுகிறது. சொல்ல போனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கு அதுதான் அடிப்படை தகுதியாக இருக்கிறது. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில எதுவுமே குறுக்கே இல்லாதபடி நம்முடைய சுபாவங்கள் சரியாய் ஒத்து போச்சுன்னா ஆண்டவர் கூட இருப்பதற்கு அதுதான் அடிப்படை தகுதி. ஆண்டவர் வேறு எதையும் வச்சு நம்ம கூட வந்து இருக்கிறதுக்கு வந்து அவர் நம்மை தகுதியாக நினைக்கிறது கிடையாது. நம்முடைய படிப்போ, நம்முடைய அறிவோ, நம்முடைய திறமையோ, நம்முடைய ஞானமோ, சாதுரியமோ எதையுமே அவர் தகுதியாக பார்க்கறது கிடையாது. இவன் ரொம்ப பெரிய படிச்சிருக்கிறான், இவன் எனக்கு தேவையான ஆண்டவர் நினைக்கிறது கிடையாது. இவன் ஒரு நல்ல அறிவாளி, இவன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஆண்டவர் நினைக்கிறது கிடையாது. அவர் அப்படி அறிவாளிகளையும் படிப்பாளிகளையும் ஞானிகளையும் திறமசாலிகளையும் கர்த்தர் தேடுறதே கிடையாது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் இல்லையா? பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருக்கு ஞானிகளோ கல்விமான்களோ திறமைசாலிகளோ அவருக்கு தேவையில்லை. தன்னை போல வாழக்கூடிய நபர்கள் தான் அவருக்கு தேவை. புரிதலா? தன்னை போல வாழக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவங்களோடு தான் அவர் ஐக்கியம் கொள்ள முடியும். தன்னோடு ஒத்து போகக்கூடிய நபர்களோடு தான் அவரால் ஐக்கியம் கொள்ள முடியும். அப்போது இந்த காரியம் பிசாசுக்கு நல்லா தெரியும். ஒரு தேவ பிள்ளை எந்த அளவுக்கு ஆண்டவரோடு ஒத்து போகக்கூடிய காரியம் அவன் வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஐக்கியம் சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனோடு கூட தங்கியிருப்பார், ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். அது சில வாரத்துக்கு முன்னால் கூட நான் எடுத்தேன், ரெண்டு வாரத்துக்கு முன்னால் கூட எடுத்தேன், அன்னைக்கு ஆனிவர்சரி அன்னைக்கு நான் எடுத்தேன் ஞாபகம் இருக்கு. அதில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த ரகசியத்தை உடைக்கிறார், பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறேன், எப்பவுமே செய்கிறேன், அதனால தான் அவர் என்னை தனியாக இருக்க விடுவதில்லை. அப்போ இதிலிருந்து நம்ம ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையிலே கரையற்ற வாழ்க்கை என்பது தான் மிக முக்கியம். ஏனென்றால் அதுதான் ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணுவதற்கான அடிப்படை தகுதியே. அதுதான் தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிப்பதற்குரிய காரியம். இதுதான் ஆண்டவர் நம்மோடு வாழ்வதற்குரிய ஒரு தகுதி, வேறு எதுவுமே கிடையாது. இதை பிசாசு எப்பவுமே ஒரு மனிதனை கர்த்தரை விட்டு நேரடியாய் பலவந்தமாய் அவனால் பிரிக்க முடியாது, அல்லது கர்த்தரை மனிதனை விட்டு பிரிக்கவும் அவனால் முடியாது, கர்த்தரையும் அவனால் தள்ள முடியாது, அல்லது ஒரு தேவ பிள்ளையும் கூட பலவந்தமாய் கர்த்தரை விட்டு அவனால் பிரிக்க முடியாது. நேரடியாய் அவனால் தன் சக்தியை வைத்துக்கொண்டு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவன் செய்கிற தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அந்த குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கொண்டு வந்து அவர்களை கரைப்படுத்தி விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்கா கேப் விழுந்துடும். இதுதான் பிசாசுக்கு தெரியும். இதை நேரடியாய் பிரிக்க முடியாத அவன் என்ன செய்யறான், மனிதனை கரைப்படுத்த பார்க்கறான். கர்த்தரை அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. மனுஷனை கரைப்படுத்தி விட்டால், கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிறவனை கரைப்படுத்தி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கரையே கேப் விழுந்துடும். அந்த கேப் விழுந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் ஈஸியாக அவனுக்கு வந்து அவனுக்கு தள்ளிட்டு கொண்டு போயிடலாம், அவனை நரகத்துக்கு கொண்டு போயிடலாம். ஆகையினாலே பிசாசனுடைய நோக்கம் இதுதான். இப்போ இந்த இடத்துல இந்த பாஷை மாற்றம், உணவு மாற்றம், பெயர் மாற்றம், இந்த மூணு காரியங்களும் பார்க்கும்போது வெளிப்படையாய் தவறாய் இல்லாவிட்டாலும் காணப்படாமல் இருந்தாலும் தானியலோட புரிஞ்சுட்டான், இது என் தேவனுக்கு முன்பாக என்னை தீட்டுப்படுத்தும். நான் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் குடிக்கும் பானத்தினாலும் நான் என்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நான் பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுவேன் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறான். அப்போ நம்ம வாழ்க்கையில் இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். என்னை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியத்தை பிசாசு ஏன் என் வாழ்க்கையில் கொண்டு வருகிறான் என்றால், அவனுடைய நோக்கம் என்னை எப்படியாகிலும் ஆண்டவரை விட்டு என்னை வெளியே தள்ளி கொண்டு போக வேண்டும், ஆண்டவரை விட்டு பிரிக்க வேண்டும். இது ஒன்று தான் அவனுடைய நோக்கம். இதுக்கு தான் அவன் எப்பொழுதும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகையினாலே நான் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்கிறதான ஒரு தெளிவு நமக்கு எப்பவுமே இருக்கணும். இதில் நம்ம ஷார்ப்பாக இருக்கணும். எந்த விஷயம் நம்மை தீட்டுப்படுத்தும், எது நம்மை தீட்டுப்படுத்தாது என்கிறதை ஒரு தேவ பிள்ளை தெளிவாக நம்ம அறியணும். நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியம் எது என்பதை தெளிவாக நம்ம அறியணும். அதுக்கு தான் வேத அறிவு நமக்கு ரொம்ப இருக்கணும். அதோடு கூட ஆண்டவரோடு இருக்கிற அந்த நெருங்கிற நேரடி தொடர்பு நமக்கு அதிகமாக இருக்கணும். அது இருந்துச்சுன்னா இந்த சென்சிட்டிவ்னஸ் நமக்கு நல்லா இருக்கும். இதில் இந்த நாலு பேர் நமக்கு இருக்குது, இதில் நிறைய பேர் கொண்டு போனாங்க, நாலு பேர் நமக்கு வியூவில் வராங்க, ஆனால் தானியல் ஒருத்தன் தான் இதில் சென்சிட்டிவாக இருந்தான். காரணம் என்னென்னா, இந்த சாத்ராக் மேஷா காபேத்னேகோ அல்லது சொல்லப்போனால் அனனியா மிஷாமேல் அசரியா இவங்க கத்தனோடு கூட ஒரு ஐக்கியமாக இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இவங்க ஒரு வைராக்கியம் உள்ளவங்க தான், ஆனால் தானியல் லெவலுக்கு இவங்க இல்லை. அப்போ இந்த சென்சிட்டிவ்னஸ் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, யார் ஒருவன் ஆண்டவரோடு அதிகமாய் நேரத்தை செலவிடுகிறானோ அவனுக்கு தான் இந்த மனசாட்சி ஷார்ப்பாக இருக்கும். இந்த காரியம் என்னை தீட்டுப்படுத்துகிறது என்கிற காரியத்தில் அவன் தான் ரொம்ப தெளிவுள்ளவனாக இருப்பான். இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஏன் இது தீட்டுப்படுத்துகிற ஒரு காரியம், அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த போஜன விஷயத்தை குறித்து தானியல் சொல்கிறான். இந்த போஜனம் எப்படி தீட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தவறான விதத்தில் தள்ளி கொண்டு போகிற விஷயம். இப்போ நீங்கள் பாருங்கள், எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தில் வரேன். 22 அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோவாப் தேசத்தின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வருவாங்க கானான் பிரயாணத்தில். அப்படி வரும்பொழுது அவர்கள் மோவாபிய தேசத்தை கடந்து வர நினைக்கிற அந்த சூழ்நிலையிலே, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்கு அதன் ராஜாவாகிய பாலாக் பேலையாம் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான், அவனை அழைப்பான். அவனை அழைத்து எப்படியாகிலும் இந்த ஜனங்களை சபித்து இவர்களை கர்த்தரை விட்டு வெளியே தள்ளணும்னு நினைக்கிறான். கடைசியில் அவன் எடுக்கிற எந்த முயற்சியும் அவனுக்கு அனுகூலமாக வாய்க்கலை. ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே சொல்கிறார், இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களை சபிக்க போக வேண்டாம்னு சொன்னார். அதையும் மிஞ்சி அவன் போகும் பொழுது கர்த்தர் அவனுக்கு எதிராக நின்றார். ஆகமோத் அதனையும் தாண்டி அவன் போகும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ஆசீர்வாதமான வார்த்தைகளை போட்டுட்டார். இவனால் சபிக்க ட்ரை பண்ணி கூட ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் இப்படி இந்த 24 அதிகாரம் வரைக்கும் இப்படி போகுது. 24 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று
பேலேயாம் கண்டபோது,
பேலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல
நிமித்தம் பார்க்க போகாமல் மனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது.
போதும், தேவ ஆவி அவன் மேல் வந்தது. இப்போ பேலையாம்க்கு வந்து திரும்ப ஒரு காரியம் நடக்கிறதை பார்த்தோட புரிஞ்சுக்கிட்டான். அவன் சபிக்க நினைக்கும் பொழுதெல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தைகளை இவன் வாயிலே பலவந்தமாய் வருகிறது. கடைசியில் அவன் தெளிவாயிட்டான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ ஆண்டவரிடத்தில் போய் விசாரித்து பலி செலுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருந்தால் அந்த வார்த்தைகள் கண்டிப்பாக ஆசீர்வாதமான வார்த்தை தான் வரும்னு அவனுக்கு தெரிஞ்சதுனாலே இப்போ என்ன செய்கிறான், ஆண்டவரிடத்தில் விசாரிக்காமல் சுயமாய் அவன் வார்த்தையை கொடுத்து அந்த ஜனங்களை சபிக்க ட்ரை பண்ணுறான். ஆனாலும் கூட ஆண்டவர் அதுக்கும் கூட அனுமதி கொடுக்கலை. இப்படி கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தார். அவங்கள சபிக்கிறதுக்கு ஆண்டவர் எந்த விதத்திலையும் அனுமதி கொடுக்கவே இல்லை. கடைசியில் இந்த 24 அதிகாரத்தில் அவன் இப்படி ட்ரை பண்ணி பார்த்தும் அதுலேயும் அவனுக்கு ஃபெயிலியர். கடைசியில் 25 அதிகாரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. 25 அதிகாரம் வாசிக்கலாம்.
இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை
விருந்துண்ணும்படி
ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர்
பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள்.
அதனால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது.
இதுதான் ரிசல்ட். இதுக்குதான் பிசாசு முயற்சி எடுத்தான். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர் மேல் மூள வேண்டும். இப்ப இந்த 24 வரையிலும் அருமையாக அப்படியே கர்த்தர் நடத்திட்டு வந்தது. திடீர்னு 25 இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் காரியங்கள் அப்படியே தலைகளை மாறி போச்சு. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபிய ஸ்திரீகளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொண்டார்கள். அவர்கள் அழைத்த விருந்துக்கு போய் அதை புசித்தார்கள். தங்கள் தேவர்களுக்கு பலியிட்டதான உணவுப் பொருட்களை அவர்கள் புசித்தார்கள். இப்படி கர்த்தருடைய கோபத்திற்கு இவர்கள் ஆளானார்கள். இந்த காரியம் வந்து இங்கே ஒன்றும் நமக்கு போடலை, சம்பவம் தான் போட்டிருக்கு. இது வந்து இப்படி நடந்துச்சுன்னு போட்டிருக்கு. இதற்கு பின்னணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:14 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல்
ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள்
உன்னிடத்தில் உண்டு.
அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு.
சரி, போதும். இப்ப இந்த இடத்துல இந்த ரகசியம், இந்த இடத்துல அங்க என்ன நடந்தது என்பதை இங்கே வெளிப்படுத்தல் விசேஷத்துல நாம பார்க்கிறோம். சபையின் காலத்திலே அது சொல்லப்படுது. பிலையாம் உபதேசம் பண்ணினான். என்னன்னா பாலாக்குக்கு உபதேசம் பண்ணுகிறான். விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் வேசித்தனம் பண்ணவும் இஸ்ரவேல் புத்திரரை அதில் இடர பண்ணும்படியாக பாலாக்குக்கு போதனை செய்தானாம். போதனை செய்து இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக இடரலை போட்டு அவர்களை வீழ்த்துவதற்காக அவன் காரியத்தை, இந்த ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறான். அப்போ இதுதான் நடந்துச்சு. அதைத்தான் பின் சபையின் காலத்தில் கூட அது தொடர்ந்துருக்குது. அப்போ இந்த ஸ்பிரிட் பாருங்க, தொடர்ந்துட்டே இருக்குது. எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே மோசை நாட்களே அந்த ஸ்பிரிட் வேலை செஞ்சிருக்குது இல்லையா. அதே ஸ்பிரிட் பாபிலோனிய காலத்திலும் வேறு விதத்தில் வேலை செஞ்சிருக்குது. அதே ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்திலும் வேலை செய்திருக்குது. ஆதி சபையின் காலத்தில் அதே ஸ்பிரிட் வேலை செஞ்சிருக்குது. அதைத்தான் இங்கே சபையின் காலத்தில் ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு. இப்படிப்பட்ட போதனைகளை கை கொடுக்கிறவர்கள், பிலேயாமின் உபதேசத்தை கை கொண்டவர்கள் உன்னிடத்திலும் உண்டு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த பிலேயாமுடைய உபதேசம் என்ன? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசித்தல், வேசித்தனம் பண்ணுதல், இது பாவம் அல்ல. இது சாதாரணமாக இது சித்தரிக்கப்படுகிறது. இந்த காரியத்தை இஸ்ரவேல் புத்திரரை இடர பண்ணி அவர்களை சபிக்கப்பட்டவர்களாய் மாற்றுவதற்கு பேலையாம் கொடுத்த ஆலோசனையின்படி இது நடந்துச்சு. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு தேவ பிள்ளையை கரைப்படுத்துவதின் நோக்கமே அவர்களை சாபத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக. அப்போ இந்த இடத்துல நேபுகாத்நேச்சார் இவர்களுக்கு ஒரு புதிய பாஷை, புதிய ஒரு பெயர், புதிய ஒரு உணவு முறை, இதெல்லாம் கொடுத்ததே அவர்களை கரைப்படுத்துவதற்காகத்தான். அவங்களை கரைப்படுத்துறதுக்காகத்தானே தவிர வேறு நோக்கத்தோடு அவைகள் செய்யப்படவில்லை. அவைகள் அவர்களை கரைப்படுத்துவதற்காகவே இப்படியாக காரியங்கள் செய்யப்பட்டது. அப்போ நம்ம வாழ்க்கையில் போடு நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மை கரைப்படுத்துவதற்கு பிசாசு என்ன வேணாலும் அவர் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறான். இப்போ இவங்களை கரைப்படுத்துறதுக்கு ராயல் ஃபுட்டை கொடுத்து அவங்களை கரைப்படுத்துறது அவனுக்கு சாதாரண விஷயம் இல்லை. அரண்மனையிலிருந்து உணவு கொடுக்கப்பட்டு அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்பதை தானியேல் தெளிவுபடுத்தி கொண்டு அதனால் தன்னை கரைப்படுத்த கூடாது என்கிறதுலே அவன் கவனமாக இருந்திருக்கிறான். அப்போ நம்ம வாழ்க்கையில பார்க்கணும், நம்மை கரைப்படுத்துவதற்கு பிசாசு எதையும் கொடுக்க அவன் ஆயத்தம், புரியுதா? ராயல் ஃபுட் கொடுக்கறதுக்கு அவன் ஆயத்தம், அது போல எதையும் கொடுக்கிறதற்கு அவன் ஆயத்தம் உள்ளவனாய் இருந்திருக்கிறான். அப்ப இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகள் நாம் சாபத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவரை விட்டு பிரிக்கப்படுவதற்கு பிசாசு எடுக்கிற எந்த முயற்சிகளையும் ஜாக்கிரதையோடு ஒரு தேவ பிள்ளை கண்டுகொள்வதற்கு நம்ம ஒரு கூர்மையான மனசாட்சி நமக்கு இருக்க வேண்டும். அதை தவறுனே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லை, நிறைய விஷயங்களை வந்து தவறுனே தெரியறது கிடையாது. இது என்ன, இது சாதாரண விஷயம்தான் நினைக்கிறாங்க. இல்லை, இது எந்த அளவுக்கு நம்மை கரைப்படுத்தும் என்கிறதை நம்ம கவனிக்கணும். அப்போ இதிலிருந்து நீங்கள் இதெல்லாம் எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? இதை தெரிந்து கொள்வதுனா வேத அறிவு நமக்கு நல்லா இருக்கணும், வேத அறிவு இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் வேத அறிவினால் நிறைஞ்சிருக்கணும். வசனம் உங்களுக்கு வெல்வர்ஸ்டாக இருக்கணும், நல்ல தெளிவாய் வசனத்தை நீங்கள் கற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை நீங்கள் சரியாய் அதை உங்கள் மனதில் வந்து ஆண்டவர் அதை வைத்து உங்களுக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரோடு நேரடியான ஒரு சரியான ஐக்கியம் உங்களுக்கு இருக்க வேண்டும், லைவ் கான்டாக்ட் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் சின்ன தவறை கூட உங்களால் பழிச்சுன்னு புரிஞ்சு கொள்ள முடியுமே தவிர இல்லைன்னா புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் தாங்கள் செய்யறது தவறுனே தெரியாதபடிக்கு எத்தனை தவறான காரியத்தில் ஈடுபட்டுருக்கிறாங்க. தங்களை கரைப்படுத்துன்றது நிறைய பேருக்கு தெரியதில்லை. தாங்கள் செய்கிற தொழில் எத்தனை தூரம் தங்களை கரைப்படுத்தும் என்று தெரியாமல் தவறான எத்தனை தொழில்களை செய்கிறாங்க, எத்தனை தவறான ஐக்கியம் வச்சிருக்கிறாங்க. ஐக்கியம்னா ஃப்ரெண்ட்ஷிப் நான் சொல்கிறேன், அப்படி எடுத்துக்கலாம். தங்களை கரைப்படுத்தக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை வச்சுட்டுருக்கிறாங்க, எத்தனை விதமான தவறான தொழில்களை செய்கிறாங்க. இது நல்ல வருமானம் வருகிறது என்று எத்தனை தவறான தொழில், ஆண்டவருக்கு மகிமையில்லாத தொழில்களை செய்கிறார்கள், எத்தனை விதமான சாபத்திற்குரிய காரியங்களை தங்களை அறியாமலே செய்கிறாங்க. அப்போது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது காரணம் அறியாமை, தேவ பிள்ளைகளுக்குள் காணப்படுகிற ஒரு அறியாமை. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். நீ என் பாதைகள் என்னை சுத்தமானாய் என்னை காக்கிறதா அல்லது என் பாதைகள் என்னை கரைப்படுத்துகிறதா என்கிறதுல நம்ம என்றைக்குமே ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்னா பிசாசு வஞ்சனையாய் செய்கிறவன், அவன் செய்கிறது எந்த விதத்திலையும் வெளிப்படையாக அது தவறாகவே தெரியாது, வெளிப்படையாக தவறாக தெரியாது. அதனுடைய உள்நோக்கம் வேறு, வெளிப்படையாக அது தப்பாக தெரியவே தெரியாது. பிசாசு செய்கிற காரியங்கள் எல்லாமே அவன் வந்து வெளியே பாலிஷ் பண்ணி அவன் வந்து மேலோட்டமாய் செய்யலாம். இன்னைக்கு நீங்க பார்த்து யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சுவிசேஷம் எத்தனை விதங்களிலே அறிவிக்கப்படுகிறது, எத்தனை விதமான ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆனால் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை வந்து தெய்வம்னு சொல்லி அறிக்கையிடுறாங்க, எத்தனை பேர் அறிக்கையிடுறாங்க இயேசு தான் தெய்வம் அப்படின்னு. இப்போ குறிப்பாக சொல்ல போனால் திரைப்பட துறையினருக்கு வந்து அது நடுவில் ஊழியம் நடக்குது. நான் நல்ல விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நல்ல விஷயந்தான். அப்போ அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது ரொம்ப நல்ல விஷயந்தான், தப்பே கிடையாது. அவர்களுக்கென்று விசேஷ கூட்டங்கள் நடக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். அவங்க எல்லாரும் வந்து இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிடுறாங்க, இயேசுதான் தெய்வம் என்பது எனக்கு தெரிஞ்சிருச்சு என்று சொல்லி அறிக்கையிடுறாங்க, ரொம்ப நல்ல விஷயம்தான், எல்லாம் ஓகே. ஆனாலும் தொடர்ந்து தாங்கள் அந்த தொழிலிலே இருந்து கொண்டு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்துகிறார் என்று சொல்றாங்களே, இந்த விஷயத்தில் அவர்களுக்கு உணர்வு எங்கே போச்சுன்னு நான் கேட்கிறேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்துகிறார் என்று சொல்லி அதே தொழிலிலே இருந்து கொண்டு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல தாங்கள் கரைப்படுகிறோம் என்கிறதை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. இது போல நிறைய காரியங்கள் இருக்கிறது. தாங்கள் கரைப்படுகிறோம் என்பதை அந்த இடத்தில் இருந்து கொண்டு தங்களை பரிசுத்தமாய் நம்ம வைக்கிறோன்றது வந்து சாத்தியமில்லாத ஒரு காரியம். அறிக்கையிடலாம், இயேசுதான் தெய்வன் அறிக்கையிடலாம். அவங்களுடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னர் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கரைப்படாமல் தங்களை சுத்தமாய் காத்துக்கொள்வது ரொம்ப கடினம். சாதாரணமாய் உலகத்தில் இருக்கிற மற்ற லெவலில் இருக்கிறவங்களே தங்களை கரைப்படாமல் காத்துக்கொள்வதற்கு எந்த அளவுக்கு ஆண்டவரை தேட வேண்டி இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலைகளுக்குள், அந்த அசுத்தமான காரியங்களுக்குள் இருக்கிற அந்த நிலைமையிலிருந்து எப்படி அவர்களால் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும்? வெளியில இயேசு தெய்வம் சொல்ல முடியும், ஆனால் உண்மையிலேயே உள்ளான வாழ்க்கையில் கரையற்றவர்களாக இருக்க முடியுமானா? அது சாத்தியமில்லாத ஒன்று, அது சாத்தியமே கிடையாது. இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். இது போல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையிலே நம்மை கரைப்படுத்துவது பிசாசனுடைய நோக்கம், கரைப்படாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உணர்வு, அதை நம்ம ஜாக்கிரதையோடு பயன்படுத்த வேண்டும். இது ஆண்டவரை விட்டு நம்மை பிரிப்பதற்கு பிசாசு எடுக்கிற முயற்சி. சரி, இப்ப வந்து அவன் வேண்டிக் கொண்டான். 9வது வசனத்தில் வாசிக்கலாம்,
தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன?
அதனால் ராஜா
என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றான்.
என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றான்.
அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்பு காரணமாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும்.
10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும்.
எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை குடிக்க தண்ணீரையும் கொடுத்து
எங்கள் முகங்களையும்
ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும்
அவர்களை சோதித்து பார்த்தான்.
10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும்
அவர்கள் முகம்
களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது.
இது எப்படி, இது ஆச்சரியமா இருக்கு. ராஜாவுடைய போஜனம், அவ்வளவு ஹை குவாலிட்டியான உணவு இவங்களுக்கு கொடுக்கப்பட்டவது மறுத்துட்டு, ஒரு 10 நாள் எங்களை டெஸ்ட் பண்ணுங்க, எங்களுக்கு வந்து மரக்கறிகளை கொடுங்கள், பருப்பு வகையான காரியங்களை கொடுங்கன்னு கேட்டாங்க. சரி, 10 நாள் தானேன்னு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாங்க. 10 நாள் மற்றவங்க இவங்க கேட்டுக்கொண்டு இவங்களை தவிர மற்றவங்களுக்கு ராஜ உணவு கொடுக்கப்படுது. ஹையஸ்ட் குவாலிட்டி, சிறந்த உணவு, சிறப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு பருப்பு சாம்பார் இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லை, பருப்புன்னு என்ன, பருப்பு சாம்பார் இதுதான். இதையே இவங்க வந்து 10 நாள் சாப்பிட்ருக்கிறாங்க. நான் கேட்குறேன், யோசிச்சு பாருங்க, சாதா 10 நாள் இப்படிப்பட்ட போஜனத்தை, ராஜாவின் உணவை சாப்பிட்டவர்களுக்கும் 10 நாள் வெறும் பருப்பு சாம்பாரை சாப்பிட்டவங்களுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணால் உண்மையிலேயே யாருடைய முகம் புஷ்டியாக இருக்கணும்? ராஜ போஜனம் சாப்பிட்ட முகம் தான் புஷ்டியாக இருக்கணும். இல்லை, அவனுக்கு அவ்வளோ வெரைட்டி இருக்கும்போது அவன் என்ன செய்வான், இன்னும் நல்லாவே சாப்பிட்டுவான், நிறைய சாப்பிட்ருப்பாங்க. அவன் யூதாவில இருந்தபொழுது அவனுக்கு கிடைக்காத உணவு இப்போ இங்கே கிடைக்குது. அப்பப்போ நிறையவே சாப்பிட்டுருப்பான், நல்லா சாப்பிட்டுருப்பான், விதவிதமாய் சாப்பிட்டுருப்பான். இப்படி சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக நம்ம சாதாரணமாக நம்ம சிந்திச்சோம்னா அவங்க முகம்தான் களையாக இருந்திருக்கணும். ஆனால் அவர்களை விட இந்த பருப்பு சாப்பிட்டதான இந்த 4 பேருடைய முகங்கள் களை உள்ளதாயும் புஷ்டி உள்ளதாயும் இருந்துச்சான். இது எப்படி? இது கண்டிப்பா உணவின் காரியம் கிடையாது, ஆண்டவருடைய காரியம். ஆமென். இது உணவின் காரியம் கிடையாது, உணவின் ரிசல்ட் இது கண்டிப்பா கிடையாது. உணவு கொடுத்த ரிசல்ட்னா நிச்சயமா அவங்க தான் ஜெயிச்சிருக்கணும், அவங்க தான் புஷ்டியா இருந்திருக்கணும். ஆனால் இது ஆண்டவருடைய கிரியையா இருந்ததுனாலதான் அவங்களை விட இவங்க புஷ்டியா நல்லா இருந்திருக்கிறாங்க, இவங்களை விட அவங்க மோசமா இருக்கும்படி கர்த்தர், அவங்க என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அது உடம்புல டைஜஸ்ட் ஆகும்போது கர்த்தர் பண்ணிட்டார் என்பது தெரியல. ஆக மொத்தத்தில் அவங்க சாப்பிட்டது எதுவுமே அவங்களுக்கு உடம்புல ஒட்டலை. ஆனால் இவர்கள் சாப்பிட்டது சாதாரண சாம்பாராக இருந்தாலும் இவர்கள் சாப்பிட்டது இவங்களுக்கு புஷ்டியை கொடுத்தது. இதை செஞ்சது ஆண்டவர். அப்போ இதிலிருந்து ஏன் இந்த காரியத்தை இப்போ நான் இந்த இடத்துல இதை நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, தானியேல் ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறான். நான் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, இது நிமித்தம் என் ஆண்டவருடைய சமூகத்தை நான் இழந்துடக்கூடாது, என் ஆண்டவரை என் வாழ்க்கையிலிருந்து நான் இழந்துடக்கூடாது. இதில் அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். இந்த தெளிவோடு இருக்கும் பொழுது அவன் அதற்கான ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறான். ஏன்னா இப்போ ராஜ கட்டளை, ஏன்னா அந்த கட்டளை பெற்றதான அஸ்பேசாசாத் சொல்கிறான், இப்படி செய்தால் ராஜா எங்களை சிரச்சேதம் பண்ணிடுவாரே, உங்களுக்கு நாங்கள் ராஜபோஜனத்தை கொடுக்காமல் விட்டுட்டா எங்களை சிரச்சேதம் பண்ணிடுவாரே அப்படின்னு அவன் பயப்படுறான். ஆனால் இவன் என்ன செய்கிற, ஒரு 10 நாள் எங்களை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி இவன் ரிக்வஸ்ட் பண்ணி அந்த 10 நாள் இவன் கேட்கும்போது, இந்த 10 நாள் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இவனுக்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். ஓ, இவன் எடுத்து வச்சது ஒரு சின்ன ஸ்டெப்பு, 10 நாளைக்கு எங்களுக்கு பருப்பு வகை நான் சாப்பிட்றேன்னு சொல்லி இவன் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு இவன் எடுத்த அந்த ஒரு சின்ன முயற்சி, அவன் எடுத்து வச்ச ஒரு சின்ன ஸ்டெப். என்ன ஸ்டெப் அது? நான் தீட்டுப்படாதபடிக்கு நான் இருக்க வேண்டும், நான் கர்த்தருக்கு முன்பாக கரைபடாதவனாக இருக்க வேண்டும். இந்த முயற்சியிலே அவன் எடுத்து வச்ச ஒரு சின்ன ஒரு அடி, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான். இந்த ஸ்டெப் ஆண்டவர் பார்த்து அவனுக்கு கர்த்தர் மிகப்பெரிய ஆதரவாக இருந்து ஆண்டவர் இவனுடைய முகத்தை புஷ்டியாக இருக்கும்படி வச்சார். அப்போ இது என்ன காட்டுதுன்னா, பாவத்தை நம்ம முழுசுமா நம்ம திறமையினாலே நம்முடைய பெரிய அர்ப்பணிப்பை வச்சு பாவத்தெல்லாம் ஜெயிச்சு காட்டுறேன், நான் என்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நான் என்னை பாதுகாத்து கொள்ளுவேன் அப்படின்னு நம்ம தலையில நின்லாம் ஒன்றும் நடக்காது. புரியுதுங்களா? நான் பாவத்தை ஜெயித்து காட்டுவேன், பிசாசை ஜெயித்து காட்டுவேன், எதுவும் என்னை கரைப்படுத்தாதபடிக்கு நான் அர்ப்பணிப்போடு நிற்பேன், அப்படி ஜெபிப்பேன், இப்படி வேதத்தை வாசிச்சு நான் எல்லாத்தையும் ஜெயிச்சு காட்டிடுவேன் பாருன்னா ஒன்றும் நடக்காது. நம்மை வெற்றி பெற வைக்கிறவர் ஆண்டவர், அதற்கு அனுகூலமான உதவிகளை செய்கிறது ஆண்டவர். நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம முயற்சி செய்தால் போதும், ஆண்டவரே நான் உம்முடைய வழிகளில் நடக்கணும், நான் தீட்டுப்படாத ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ஆண்டவர் நமக்காக 4 ஸ்டெப் எடுத்து வைப்பார். உண்மையிலே இது நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உணவு பேஸ்ல நம்ம பேசுறோம்னா கண்டிப்பா அவங்க தான் புஷ்டியா இருந்திருக்கணும், ஆனால் அவங்களை விட இவங்களை கர்த்தர் புஷ்டி ஆக்குனார்னா இது ஆண்டவருடைய செயல். ஒன்னு, அவங்க சாப்பிட்டது எதுவும் அவங்க உடம்புல ஒட்டாம பண்ணாரு, ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, இவங்க சாப்பிட்டது இவங்களுக்கு நல்ல விதத்தில் சரீரத்திற்கு ஆரோக்கியம் உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் மாத்தினார். இது ஆண்டவர் காரியம். ஏன், இவன் எடுத்த அந்த ஒரு சின்ன ஸ்டெப்புக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை தீட்டுப்படுத்தாமல் வாழணும், நம்மை கர்த்தருக்காக நம்மை காத்து கொள்ளணும் என்கிற விஷயத்திலே நம்ம பெருசாக நம்ம போட்டு பெருசாக சாதிக்கிறது இல்லை. நம்ம ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்கன்னா ஆண்டவர் உதவி செய்வார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உதவி செய்வார். நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், அதுக்கு முயற்சி செஞ்சா போதும். இன்னைக்கு முயற்சி செய்யாததுனால தான் நிறைய பேர் தோல்வியில் போய் நிற்கிறாங்க. முயற்சியே செய்யறது கிடையாது, நம்ம வந்து போராடி ஜெயிக்கிறது கிடையாது, முயற்சி செஞ்சாலே போதும். புரிதலாம்? அந்த முயற்சி செய்யறதுக்கு மட்டும் நம்ம மனசை திருப்பிட்டோம்னா ஆண்டவர் நிச்சயமாய் மீதி காரியத்தை அவர் நமக்கு அனுகூலமாக மாற்றி கொடுப்பார். இதுதான் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு நல்ல பாடம். முயற்சி பண்ணுங்கள், தளர்ந்துடாதீங்க, சூழ்நிலைகளை பார்த்து பயந்துடாதீங்க. ஐயோ, ராஜாவே ராஜபோஜனத்தை சாப்பிடணும்னு சொல்லி சொல்லிட்டாரே, இதை எப்படி நம்ம மாத்துறது முடியாதே அப்படின்னு தானியல் பின்வாங்கி இருப்பானால் காரியம் வேற மாதிரியாயிருக்கும். அதற்கு இந்த அதிகாரி பிரதானியாகி அஸ்பேனாசுக்கு முன்பாக சொல்லும் பொழுது அவன் இதை ஒத்துக்க மாட்டானே என்று சொல்லி அவன் பேசாமல் இருந்திருப்பானால் காரியம் வேற மாதிரியாயிருக்கும். ஆனால் தானியேல் ராஜாவை குறித்தோ அல்லது இந்த அதிபதியை குறித்தோ தானியேல் யோசிக்காமல் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான், அங்கே தான் ஆண்டவர் கிரியை செய்தார். அப்போ இன்றைக்கி நம்ம லைஃப்பில் இது எடுக்கிறத ஒரு ஸ்டெப் எடுக்கணும். புரியுதுங்களா? இதனுடைய விளைவு நீ வர வாரத்தில் நம்ம பார்ப்போம், பெரிய விளைவு. இவங்க எடுத்த இந்த ஸ்டெப்புனால தான் ஆண்டவர் இவங்களுக்கு வெளிப்பாடுகளை தானியேலுக்கு கொடுக்கறதற்கு அது காரணமாக மாறிச்சு. அதுக்கு பின்னால் வரும்போது நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இந்த ஒரு ஸ்டெப் எடுத்தது தான் இவனுக்கு வெளிப்பாட்டின் மனுஷனாக தானியேலை உருவாக்கியது. புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஒரு வெளிப்பாட்டின் மனுஷனாய் காணப்பட்டது போல பழைய ஏற்பாட்டிலே சிறந்த வெளிப்பாட்டின் மனுஷன் தானியேல் தான். அவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு வெளிப்பாட்டுக்கு காரணம் என்னென்னா இந்த சிறிய அர்ப்பணிப்பு, சொல்ல போனால் இந்த கரைபடாத வாழ்க்கை. ஆண்டவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், ரெவலேஷன் கொடுக்கிறார்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் நம்மை கரைபடாத வாழ்க்கைக்குள் நம்மை பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரெவலேஷன் இருக்கும், வெளிப்பாடுகள் இருக்கும். வெளிப்பாடுகளின் ரகசியமே அதுதான். பைபிளில் வந்து எத்தனையோ தேவ மனுஷங்கள் இருந்திருக்கிறாங்க, ஆனால் யாருக்குமே இல்லாத இந்த ரெவலேஷன், மிகப்பெரிய ஒரு ரெவலேஷன் தானியலுக்கு இருந்துச்சு. புரிதலா? தானியலுக்கு கொடுக்கப்பட்ட ரெவலேஷன் உலகத்தின் முடிவு காலம் வரைக்கும் உரிய ரெவலேஷன் அவனுக்கு தானியலுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நீங்கள் கடைசி அதிகாரம் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், நீயோ பூமியின் முடிவு காலம் மட்டும் நீ போய் இழைப்பாருன்ற வரும். அப்போ அது வரைக்கான ரெவலேஷன் அவனுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. ஆனால் இதை நீ வெளியில் நீ தெரிய போய் எழுதி வைக்கக்கூடாது, முத்திரை போடுன்ட்டார். வெளியில் சொல்லணும், அவனுக்கு ரெவலேஷன் கர்த்தர் கொடுத்தார், ஆனால் இதை நீ முத்திரை போட்டு இதை நீ வெளியில் சொல்லக்கூடாது. காலம் வரும் பொழுது அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு என் குமாரனை நான் அனுப்புவேன். அது யோவான் பத்மத்தீவில் இருக்கும் பொழுது அந்த தரிசனத்தில் பார்க்குறார், அங்கே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஏழு முத்திரைகளை உடைய அந்த புத்தகத்தின் முத்திரைகளை உடைக்க பாத்திரவானாக இயேசு கிறிஸ்து அங்கே வருவார். அப்போ அந்த முத்திரை போடு, தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி அதை முத்திரை போட வச்சு அந்த முத்திரையை உடைக்கிற வேலையை இயேசு கிறிஸ்து கையில் தான் கொடுத்தார். வேறு யாரும் நடுவில் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் அந்த முத்திரை, தானியேல் போட்ட முத்திரையை உடைச்சது யாருன்னா இயேசு கிறிஸ்து, வேறு யாரும் நடுவில் கிடையாது. எத்தனை பிரம்மாண்டமான தேவ மனுஷர்கள் வந்தாங்க, பவுலெல்லாம் வந்தாங்க, ஆனால் யாரும் அந்த முத்திரையை உடைக்கலை. முழுசாக கடைசியில் அந்த எத்தனை ரகசியத்தை உடைச்சி வெளியில் கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்து. அப்போது அத்தனை காரியங்களும் தானியேலுக்கு அந்த காலத்திலே வெளிப்படுத்தப்பட்டது. உலகத்தின் முடிவு பரியந்தம் வரப்போகிற அத்தனை சாம்ராஜ்யங்களும் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்தி கிறிஸ்துவின் காலம் வரப்போடுதுன்னு, அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்த அத்தனை காரியங்களும் வெளிப்படுத்தப்பட்டது. 10 ராஜாக்கள் எழும்புவார்கள், அந்த 10 ராஜாக்கள், யூரோப்பியன் யூனியன், அது எல்லாமே அந்த காலத்தில் அந்த 10 விரல்கள், அது எல்லாமே தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இனி இப்போ இந்த காலத்தில் நம்ம என்ன பேசுகிறோம் அதெல்லாம் தானியேலுக்கு அன்றைக்கே வெளியே வந்துருச்சு. இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த யூரோப்பியன் யூனியனில் 28 நாடுகள் அதில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறது. அதில் கத்தர் வந்து பிரதானமாக 10 நாடு தான் வைப்பார், 10 விரல் தான் இருக்குது அதில். அதில் முக்கியமான சில நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா யூகே, இங்கிலாந்து வந்து அதிலிருந்து வெளியே வந்திருக்குது. நீங்கள் போன வாரம் ஜூனியர் விகடனில் ஆர்டிகல் போட்டிருக்கிறாங்க, புரியுங்களா? ஜூனியர் விகடன் ஆர்டிகல் போட்டிருக்கலாம் போன வாரத்தில், இப்போ லாஸ்ட் எடிஷனில் இங்கிலாந்து வந்து அதை விட்டு யூரோப்பியன் யூனியன் விட்டு வெளியில் வந்திருக்கு. நம்ம ஜூனியர் விகடன்காரன் போடுறோம் ஆர்டிகல் எழுதியிருக்கிறான். அப்போது இது எவ்வளோ பெரிய ஒரு காரியம். இந்த விஷயங்கள் எல்லாமே அன்றைக்கு தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விஷயம். இது எல்லாமே தீர்க்க தரிசனத்து நிறைவேறுதல்கள். இவ்வளவு மறைப்பொருட்களை வெளிப்படுத்தி உலகத்தின் கடைசி வரைக்கும் நடக்க போகிற அத்தனை காரியங்களையும் இந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்னா, அதுக்கு ஒரே ரகசியம் என்னென்னா, தீட்டுப்படுத்தாத வாழ்க்கை. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிடலாம், தீட்டுப்படுத்தாத வாழ்க்கை. அப்போது இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், ஏன் பண்ண, ஆண்டவர் நமக்கு வந்து யாராக இருந்தாலும் பட்சபாதம் இல்லாமல் வெளிப்பாடுகளை கொடுப்பார், வெளிப்பாடுகளை கொடுப்பார். இந்த கடைசி காலத்திலே நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான அறிவை தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாமல் கர்த்தர் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துவார், தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்துவார். அவரோடு நெருங்கி இருந்தோம்னா நம்ம நிதானிக்க முடியும், வேதத்தின் மறைப்பொருட்களையும் உலகத்தின் நிகழ்வுகளையும் புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக அதை குறித்து நாமும் உணர்வார்க்க முடியும், ஒரு கூட்ட ஜனத்தையும் எச்சரிக்க முடியும், ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்ய முடியும், தேவ ராஜ்யத்திற்கு ஒரு பெரும் திரள் கூட்டத்தோடு நாம் போய் நிற்க முடியும். இப்போ இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த சப்ஜெக்டில் ஒரே ஒரு விஷயம், அவங்களுடைய வாழ்க்கையில் பாஷை மாற்றம், உணவு மாற்றம், பெயர் மாற்றம். இந்த பெயரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தெய்வங்கள் இல்லை, பெல் சதாச்சார்னு கூறுறான், அது வந்து பேல் என்கிறது ஒரு பிசாசனுடைய ஆவி. தானியேலுக்கு பார்த்தீங்கன்னா பேர் சொல்லப்படுது 7வது வசனத்தில், பெல்தெஷாத்சார் என்று சொல்லப்படுகிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா பேல் என்கிற தெய்வத்தினுடைய ஒரு அடியான் என்கிற ஒரு அர்த்தம் அது, புரியுதுங்களா? அப்போ இந்த பேல் என்பது பாபிலோனியிலே வழங்கப்படுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு அசுத்த தேவதை. அப்போ அந்த பெயரை என்ன செய்கிறாங்க, சூட்டுகிறார்கள். ஏன்னா அந்த ஸ்பிரிட் அவன் மேலே இருக்கட்டும்றதுக்காக தான் அப்படிப்பட்ட பெயரை சூட்டி அந்த ஸ்பிரிட் அவனை நடத்தணும்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. ஆனாலும் கூட தானியேல் தெளிவாக இருக்கிறான், தன்னை எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவன் தன்னை பாதுகாத்து கொண்டான். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இதில் நீங்கள் கவனமாக இருங்க. நம்ம கரைப்படாத வாழ்க்கை இருக்கணும். கரைப்படாத வாழ்க்கைக்கு நீங்கள் பெருசாக நீங்கள் உங்களை பெருசாக நீங்களே உங்களை பாதுகாக்கிற விஷயம் ஒன்றும் கிடையாது. முயற்சி எடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக காரியத்தை கைவிட பண்ணுவார். எந்த ஒரு காரியம் கூட கரைப்படுத்துகிறதுன்னு பார்த்துட்டு பின்வாங்காதீங்க. அதை மேற்கொள்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஸ்டெப் எடுக்கலைன்னா நடக்காது. ஸ்டெப் எடுத்தால் நடக்கும். தானியல் ஸ்டெப் எடுத்தால் நடந்துச்சு. நாமளும் ஸ்டெப் எடுக்கணும். எதுக்குமே ஸ்டெப் எடுக்கணும். ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அதன் பேக்ரவுண்டு நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். மிகப்பெரிய அளவுக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து பயன்படுத்துவார். ஜெபிக்கலாம். ஜீசஸ் ஸ்தோத்திரம். தானியேல் மற்றும் அவனோடு கூட இருந்த அனனியா, மிஷாவேல், அசரியா, இவர்கள் எல்லாரும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள். இந்த நாலு பேருக்கும் கல்தேயருடைய பாஷை கற்பிக்கப்படுகிறது. கற்பிக்கப்படும்படி கட்டளை கொடுக்கப்பட்டது. ராஜ போஜனத்தினால் அவர்கள் போஷிக்கப்படும்படி, 3 வருஷம் போஷிக்கப்படும்படி நியமிக்கப்பட்டது. புதிய பாஷை, புதிய உணவு, புதிய பெயர், எல்லாத்தையும் புதுசாக்கிறான். இது எதுவுமே பார்த்தா தப்பா தெரியாது. ஆனால் இவைகள் தீட்டுப்படுத்தக்கூடியவைகள் என்பதை தானியேல் புரிந்து கொண்டான். தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்கிறதில் தானியேல் ரொம்ப கவனமாக இருந்தான். அதற்காண்டவர் மிகப்பெரிய வெகுமதி கொடுத்தார். அவனுக்கு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை, அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில் நம் ஆண்டவரோடு நெருங்கி கரைபடாமல் அவரோடு இருந்தால் வெளிப்பாடுகள் நமக்கு நிறைய கிடைக்கும். ஆண்டவர் நம்மோடு பேசுவார், நம்முடைய வாழ்க்கையோடு இணைப்படுவார், ரகசியங்களை நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். இது நம்ம வந்து பெருசா நம்ம வந்து கரைபடாதபடி பெரிய சாதனை பண்றது ஒண்ணும் கிடையாது. அதுக்கு நீங்க ஒரு முயற்சி எடுக்கணும். பின்வாங்க கூடாது. ஐயோ, ராஜாவே சொல்லிட்டாரு, எப்படி அந்த போஜனத்தை நம்ம தவிர்க்கிறது அப்படின்னு அவன் நினச்சிருந்தான்னா அவன் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான். தனக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரதானிகிட்ட கேட்டான், ஒரு 10 நாள் எங்களை டெஸ்ட் பண்ணுங்களே. அந்த 10 நாள் சோதனையிலே பருப்பு வகையான காரியங்களை சாப்பிட்ட இவர்கள் அதிக புஷ்டியாக இருக்கும்படி ஆண்டவர் அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தார். இந்த ஸ்டெப்பில் ஆண்டவர் தான் அவங்களுக்கு பதில் ரிசல்ட் கொடுத்தார். உண்மையிலேயே உணவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க தான் புஷ்டியாக இருந்திருக்கணும். இவங்க புஷ்டியாக இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. மற்றவங்க தான் புஷ்டியாக இருந்திருக்கணும். ஆனால் இது எப்படி சாத்தியமாச்சு? ஆண்டவர் கொடுத்ததான புஷ்டி இது. உணவு கொடுத்த புஷ்டி கிடையாது, ஆண்டவர் கொடுத்த ஆரோக்கியம் அது. ஆண்டவர் கொடுத்ததான அந்த செழிப்பு அதுதான் அந்த இடத்துல வேலை செஞ்சுது. காரணம், இவன் ஸ்டெப் எடுத்தான். ஒரு ஸ்டெப் எடுத்த உடனே ஆண்டவர் உதவி செய்தான். ஸ்டெப் எடுங்க. என்றைக்குமே பாவத்திற்கு அகெயின்ஸ்டா ஸ்டெப் எடுக்கணும். உங்களை கரைப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். அட்லீஸ்ட் ஜெபிக்க செய்யணும். எடுத்த உடனே ஒரு காரியம் உங்களை கரைப்படுத்தும் என்றால் முதலாவது அதற்கு அகெயின்ஸ்டா ஜெபிக்கவாது செய்யணும் ஸ்டெப். அடுத்தது அந்த சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். புரிதலா? ஸ்டெப் எடுக்கணும். ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். அதனுடைய ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரியதாக இருக்கும். ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் எங்களை கரைப்படுத்தாமல் உம்மோடு நெருங்கி வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளை உடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதற்கு எவ்வளவு பெரிய வெகுமதிகளை எங்களுக்கு கொடுக்குறீங்க. தானியலுக்கு இதனால் எவ்வளவு மேன்மைகளை கொடுத்தீங்க. அந்த தானியலுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு இன்றளவும் நிறைவேறி முடியவில்லையே. அவ்வளவு வெளிப்பாடுகளை கொடுத்தீங்க. உலகத்தின் முடிவு வரைக்கும் வரப்போகிற அத்தனை சாம்ராஜ்யங்கள், அத்தனை காலங்களை குறித்த சகலத்தையும் வெளிப்படுத்தி கொடுத்தீங்க. எவ்வளவு மேன்மைகளை கொடுத்தீங்க. ராஜா முதற்கொண்டு அவன் காலில் வந்து விழக்கூடிய நிலைமைக்கு அவனை உயர்த்தினீங்க அப்பா. எவ்வளவு மேன்மைகளை தந்தீங்க. ஒரே காரியம், தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று எடுத்த முயற்சி, அந்த முயற்சி அவனுக்கு எத்தனை மேன்மைகளை தந்தது ஆண்டவரே. அவன் எழுதி வைத்த காரியங்கள் இன்றைக்கும் எங்கள் தேசத்தில் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதே அப்பா. எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு மேன்மையாய் நடத்தினீங்க. ஸ்தோத்திரம். நாங்களும் அந்த ரகசியங்களை அறிகிறவர்களாய் உம்மோடு நெருங்கி வாழ, கரைப்படாமல் வாழ, நெருங்கி வாழ, வெளிப்பாடுகளை அடைய எங்களுக்கும் உதவி செய்யுங்க அப்பா. சோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் புடமிடுவதாக, அத்தனை பேரையும் பரிசுத்தத்திற்கு நேராய் வழி நடத்துவதற்காக. சோத்திரம், 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 சோத்திரம். சகல துதி, கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் ஜீசஸ், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.